படிப்படியாக அடைய முடிந்தது. இவ்வாறாக பிராயச்சித்தமும் முடிவான நிவேதனமும் முற்று பெற்றன. பொருளுரை: இப்பதத்தில் பரமபுருஷரின் ரூபத்திற்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் அவரது அருவமான பிரம்மஜோதி அனைத்து தேவைகளுக்கும் பிறப்பிடமாக திகழ்ந்தாலும் அதற்கு அந்த முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை. பரமபுருஷரான நாராயணரே யாக பலன்களின் இலக்காவார். இந்த இலக்கை அடைவதற்காகவென்றே வேத மந்திரங்கள் உள்ளன. இவ்வாறாக நாராயணரை மகிழ்வித்து ஆன்மீக ராஜ்யமான வைகுண்டத்திற்குள் அவரது நேரடியான உறவை பெறுவதன் மூலமாக மனித வாழ்வு வெற்றியுடையதாக மாற்றப்படுகிறது. பதம் 28. இதி சம்பிருத்த சம்பார புருஷாவயவைரகம் தம்மேவ புருஷம் யஜ்ஞம் தேனை வாயஜம் ஈஸ்வரம். இதி சம்பிருத்த சம்பார புருஷாவயவைரகம் தம்மேவ புருஷம் யஜ்ஞம் தேனை வாயஜம் ஈஸ்வரம். இது இவ்வாறாக சம்பிருத்த நிறைவேற்றினேன். சம்பாரா என்னை ஆயப்படுத்திக் கொண்டு புருஷ முழுமுதற்கடவுள் அவையவை பின்ன பகுதிகளினால் அகம் நான் தம் ஏவ அவரிடம் புருஷம் முழுமுதற்கடவுள் யஜ்யம் யாகங்கள் அனைத்தையும் அனுபவிப்பவர் தேனைவ அவை அனைத்தாலும் அயஜம் வழிபட்டேன் ஈஸ்வரம் பரம ஆளுநரை. மொழிபெயர்ப்போம் நேர்ந்தவர் சில பிரபாக்கு ஜெய். இவ்வாறாக யாகத்தை அனுபவிப்பவரான பரமபுருஷரின் உடல் உறுப்புகளிலிருந்து யாகத்தை நிறைவேற்றக்கூடிய பொருட்களை நான் படைத்தேன். பிறகு பகவானை திருப்திப்படுத்துவதற்காக யாகத்தையும் நான் நிறைவேற்றினேன். பொருளுரை: மன அமைதி அல்லது உலக அமைதி அடைவதில் பொதுமக்கள் விருப்பம் கொண்டுள்ளனர். ஆனால் அதை எப்படி அடைவது என்பதை அறியாதவர்களாக இருக்கின்றனர். யாகங்களை ஏற்றுவதாலும் தவத்தை பயில்வதாலும் உலகில் இத்தகைய அமைதியை அடையலாம். பௌத்கீதை 5:29 பின்வருமாறு முறை சிபார்சு செய்யப்பட்டுள்ளது: பக்தாராம் யஜ்ய தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுக்ருதம் சர்வபூதானாம் ஞாத்வாமாம் சாந்திம் ருச்சதி. பரமபுருஷரை யாகங்கள் மற்றும் தபவாழ்வு ஆகியவற்றின் உண்மையான அனுபவிப்பாளரும் அவற்றை பராமரிப்பவரும் ஆவார் என்பதை கர்மயோகிகள் அறிவர். அவரே எல்லா கிரகங்களுக்கும் உரிமையாளரும் ஜீவராசிகளின் உண்மையான நண்பரும் ஆவார் என்பதையும் கூட அவர்கள் அறிவர். இத்தகைய அறிவு களப்பற்ற பக்தர்களின் சகவாசத்தின் மூலமாக கர்மயோகிகளை படிப்படியாக மாற்றி அவர்களை பகவானின் தூய பக்தர்களாக்குகிறது. இதனால் ஜடபந்தத்திலிருந்து அவர்கள் விடுதலை அடைய முடிகிறது. ஜடவுலகின் முதல் ஜீவராசியான பிரம்மா யாகத்தை மேற்கொள்ளும் முறையை நமக்கு கற்பித்துள்ளார். யாகம் என்ற சொல் இரண்டாம் நபரின் திருப்திக்காக ஒருவன் தனது சொந்த விருப்பங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் குடும்பம், சமூகம், பொதுஜனம், தேசம் அல்லது மனித சமூகம் எனப்படும் ஏதேனும் ஒரு உருவிலுள்ள பிறருக்காக தனது அனுகூலங்களை தியாகம் செய்கிறான். ஆனால் பரமபுருஷரான பகவானுக்கு ஆக அத்தகைய யாகங்களை நிறைவேற்றுவதால் யாகத்தின் பூர்ணத்துவம் அடையப்படுகிறது. பகவானே அனைத்திற்கும் உரிமையாளராகவும் எல்லா ஜீவராசிகளுக்கும் நண்பராகவும் யாகம் ஏற்றுபவனை பராமரிப்பவராகவும் யாகப் பொருட்களை அளிப்பவராகவும் இருப்பதால் அனைத்து யாகங்களாலும் திருப்தியடைய வேண்டியவர் அவரே அன்றி வேறெவரும் இல்லை. கல்வி, சமூக முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம் மற்றும் மனித வாழ்வின் மொத்த முன்னேற்றத்திற்குரிய திட்டங்கள் ஆகியவற்றுக்காக சக்தியை தியாகம் செய்வதில் முழு உலகமும் ஈடுபட்டுள்ளது. ஆனால் பகவத்கீதை கூறுவது போல் பகவானுக்காக தியாகம் செய்வதில் ஒருவரும் அக்கறை கொண்டவர்களாக இல்லை. எனவே உலகில் அமைதி இல்லை. மனிதன் உலகில் அமைதிய வேண்டுவானாயின் அனைத்திற்கும் உரிமையாளரும் அனைவருக்கும் நண்பராகவும் உள்ள பகவானுக்காக அவன் யாகத்தை செய்ய வேண்டும். நமோ விஷ்ணு பதாய கிருஷ்ணாய போதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத்த தேசதாரிணி ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதரா ஸ்ரீவாசாதி கௌரபக்த விருந்தா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த ரெண்டு ஸ்லோகங்களும் ஒரே கருத்துள்ளது. அன்னாடி சேர்த்து சொல்றேன், மொழிபெயர்ப்பு சொல்லுங்க. இவ்வாறாக யாகத்திற்கு தேவையான பொருட்களை முழுமத கடவுளின் சொந்த உடல் உறுப்புகளிலிருந்தே நான் ஏற்பாடு செய்ய வேண்டியதாயிற்று. தேவர்களின் நாமங்களை எழுந்தள்ளச் செய்ததன் மூலமாக முடிவான இலக்காகிய விஷ்ணுவை படிப்படியாக அடைய முடிந்தது. இவ்வாறாக பிராயச்சித்தமும் முடிவான நிவேதனமும் முற்று பெற்றன. இவ்வாறாக யாகத்தை அனுபவிப்பரான பரமபுருஷன் உடலுப்புகளிலிருந்து யாகத்தை நிறைவேற்றுவதற்குரிய பொருட்களை நான் படைத்தேன். பிறகு பகவானை திருப்திப்படுத்துவதற்காக யாகத்தையும் நான் நிறைவேற்றினேன். இது வந்து புருஷ சுக்தம். புருஷ சுக்தம்ன்றது வந்து பொதுவாக பகவானை வந்து பாடி புகழக்கூடிய பிரம்ம பாடன பாடல். தேவர்கள் எப்ப வந்து பகவானை கூப்பிட விரும்பினாலும் பார்க்கடலில் போய் இந்த புருஷ சுத்தம் பாடுறது வழக்கம். இதுல வந்து பிரம்மா வந்து இந்த ரெண்டு ஸ்லோகங்கள்லையும் என்ன சொல்றான்னா, யாகம் வந்து மத பகவான் அவரை படைச்சப்ப எதுவுமே இல்லை. முத நான் யாகத்துக்கான பொருட்களை படைச்சேன், அதுக்கப்புறம் யாகத்துக்கான மித்த எல்லா விஷயங்களும் அவர்டந்து தான் உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத வந்து தேவர்களின் நாமங்களை எழுந்தருள் செய்வதன் மூலமாக விஷ்ணுவை படிப்படியாக அடைய முடியுது. அதாவது முதல் யாகங்களில் வந்து கர்மகாண்ட போர்ஷன். கர்மகாண்டம்னா நம்ம ஜட வாழ்க்கையில் வந்து நிறைய தேவைப்படுது. நமக்கு வந்து இந்த உலக வாழ்க்கையை மேற்கொள்ளணும்னா பணம், வசதி, வீடு, வாசல், குடும்பம் எத்தனையோ தேவைப்படுது. அதெல்லாம் நிறைவேற்றுறது வந்து தேவர்கள்ட்ட பொறுப்பு கொடுத்துருக்கு. முதல் சமயத்தில் வந்து நம்ம வந்து தேவர்கள் வழிபாடு நாடி அது பகவான் அவங்க கொடுத்ததை நம்ம தேவர்கள் நமக்கு திருப்பி தராங்க. அந்த மாதிரி காரியம் நடக்குது. ஆனால் முடிவு வந்து முடிவாக இலக்காகிய விஷ்ணுவை படிப்படியாக அடைய முடியுது. இதோட பர்பஸ் என்னன்னா, தேவர்கள் வழிபாட்டில் படிப்படியாக ஒருத்தர் வந்து விஷ்ணுவை போய் அடையணும்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் வந்து எல்லா யாகத்தையும் அனுபவிப்பறான பகவான், அவரை வந்து திருப்திப்படுத்துறதுக்காக யாகத்தையும் நான் நிறைவேற்றினேன்றாரு. முக்கியமாக வந்து எல்லா யாகங்களும் பகவானை திருப்தி பண்றக்கா இருக்கணும். அது இந்த நாமங்கள் சொல்லும்போது எல்லா தேவர்கள் நாமங்கள்லையும் நம்ம வந்து பகவானை தனியாக பிரித்து சொன்னோம்னா பகவான் இல்லாமல் சொன்னால் அது பலன் தராது. உதாரணத்துக்கு நீங்களே நடைமுறையில் பார்க்கலாம், ஓம் சக்தி, ஓம்ன்றது பகவானை குறிக்குது. ஓம் முருகா, ஓம்ன்றது. அதே மாதிரி ஓம் நமச்சிவாய, எல்லாத்துலயும் இந்த ஓம்ன்றது வந்து பிரணவம். அது என்ன சொல்றாரு, எல்லா பகவத்கீதையில் எல்லா மந்திரங்களையும் நான் பிரணவ மந்திரமா இருக்கேன்றாரு. பிரணவ மந்திரன்றது ஓம். அன்னாடி எல்லா வழிபாட்டிலையும் வந்து முத வந்து ஓம்னு சேர்த்து சொல்றோம். அந்த ஓம் வந்து பகவானை குறிக்குது, பகவானை பக்கம் கூப்பிடுறது. அது காரணத்தினாடி தான் முந்தா நேற்று பலிமகாராஜாவோட வாமன அவதாரம். வாமனர் வந்து முத பலிமகாராஜா சத்தியம் பண்ணி கொடுக்கும்போது அந்த ஓம்னு சொல்லி உறுதி சொல்ல உங்களுக்கு 3 அடி நிலம் தர்றேன்னு சொன்னப்ப அப்ப சுக்கராச்சாரியர் வந்து சொல்றாரு, நீ வந்து ஓம்னு சொல்லி அந்த சத்தியம் பண்ண அன்னாடி அந்த சத்தியம் செல்லாது. அன்னாடி நான் சத்தியம் பண்ணலேன்னு சொல்லிடு, வந்திருக்குது விஷ்ணு, அவருக்கு 3 அடி கொடுத்தா 1 அடி கொடுக்க முடியாது. நீ சத்தியத்தை மறுத்து நீ தப்பு இல்ல, ஏன்னா நீ ஓம்னு சொல்லி சொல்லல. ஒரு மந்திரம் சொல்லி ஒரு சத்தியம் பண்ணா கூட ஓம்னு சொல்லி சொல்லணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அது மறைமுகமா இருக்கு. இதோட குறிக்கோள் என்னன்னா, ஆயிரக்கணக்கான யாகங்கள் இதெல்லாம் வழிபாடுகள் எல்லாம் நம்ம நடைமுறை தேவைக்காக பண்ண வேண்டியது இருந்தாலும் பகவானை ஒதுக்கி செய்யக்கூடாது. அதுதான் தேவர்களின் நாமங்களை நம்ம எழுப்பினாலும் ஓம்ன்றத பகவானை சேர்த்து சொல்லணும்ன்றது முத பிரம்மா சொல்றாரு. நம்ம நடைமுறையில இன்னைக்கும் பாக்கிறோம், அந்த ஓம்னு சேர்க்காம எந்த தெய்வ பெயரையும் சொல்றல. அந்த மாதிரி முக்கியமா இந்த வழிபாடுகள் வந்து இருக்கு. ரெண்டாவது, இந்த அடுத்த ஸ்லோகத்தில் பகவானை திருப்திப்படுத்துவதற்காக நான் யாகத்தை நிறைவேற்றேன். இதுக்கு பிரபுபாதா வந்து அருமையான இந்த பகவத்கீதை ஸ்லோகம் சொல்றாரு. ரொம்ப பக்தாராம் எக்க தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுக்ருதம் சர்வபூதானாம் ஞாத்வாமாம் சாந்தி முடிச்சது. அதாவது பக்தாராம் எக்க தபசாம், பக்தாராம்னா அனுபவிக்கிறது, அனுபவிக்கிறது. எக்க தபசாம் எல்லா யாகங்களையும் தவங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு பகவான். ஆனால் எல்லா யாகங்களோட முடிவான லக்கும் பகவான் தான். பகவானை ஒதுக்கி தனியாக செய்யக்கூடிய யாகங்கள் வந்து பலன் தராது. நிறைய இடங்களில் பார்க்கலாம் அந்த மாதிரி. சாதாரணமாக நான் பார்த்துருக்க இந்த சிரத்த பிண்டம் வைக்கிறதுல கூட விஷ்ணுவுக்கு தான் முதல் அர்ப்பணிப்பாங்க. யாராவது பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், கருமாதி அந்த சிரத்த பிண்டத்தில் வைக்கும் எல்லாத்துலேயும் அவருக்கு தான் முதல் பங்கு கொடுக்குறாங்க. எல்லாரும் வைஷ்ணவ சைவம் எல்லாத்துலேயுமே இந்த நடைமுறை இன்னைக்கும் பின்பற்றப்படுது. அதே மாதிரி எல்லா வழிபாட்டிலையும் பகவான் நாமம் இருக்கும், பகவான் வழிபாடு இருக்கும். ஆனால் ஏதோ இயலாமலும் ஷார்ட்கட்டில் குறிப்பாக குயிக்காக பலன் வேணும்ன்றக்க வேண்டியும் பல தேவர்களை வழிபாடு ஒருத்தர் செய்யலாம். ஆனாலும் முடிவான இலக்கு வந்து பகவான், ஏன்னா அவர் தான் என்ஜாயர். பக்தாரம்னா என்ஜாயர், பக்தாரம் அனுபவிக்கிறவர். எக்க தபசா எல்லா யாகங்களும் எல்லா தபங்களையும் அவர் தான் அனுபவிக்கிறார். ஆனாடி அவரை விட்டு நம்ம செய்யக்கூடிய தவங்கள் வந்து பலன் தராது, அந்த யாகங்கள் வந்து முழுமை பெறாது. அடுத்து சர்வலோக மகேஸ்வரம், எல்லா லோகங்களுக்கும் அவர் தான் மகேஸ்வரன். ஈஸ்வரன்னா தலைவர், கண்ட்ரோலர். பகவான் தான் எல்லாத்துக்கும் கண்ட்ரோலர். மூணாவது வந்து சுக்ருதம் சர்வபூதானம். சுக்ருதம்னா சுகிருதம், ஹிருதயத்துக்கு வந்து நலம் தரக்கூடியது, எல்லா ஜீவராசிக்கும் நல விரும்பி. சர்வபூதானம்னா எல்லா உயிரினங்களுக்கும் அவர் தான் நலவரம். பக்தாராம் எகதபஸ்ராம் சர்வலோக மகேஸ்வரம் சுக்ருதம் சர்வபூதானம் ஞாத்வாமாம் சாந்தி முடிச்சதி. ஞாத்வாமானா இது யார் புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்களுக்கு அமைதி கிடைக்கும்ன்றாரு. சாந்தி முடிச்சது இது வந்து பிரபாத பல இடங்கள் இந்த கோட் பண்ணியிருக்காரு. அமைதி யாருக்காவது வேணும்னா நடைமுறை வாழ்க்கையிலையும் சரி, ஒரு அரசியல் தலைவனுக்கும் சரி, குடும்பத் தலைவருக்கும் சரி, சமூக தலைவனுக்கும் சரி, ஒரு கம்பெனி தலைவருக்கும் சரி, எல்லாருக்குமே அமைதி உண்மையில சாந்தியும் ரிச்சதி. சாந்தியம்னா அமைதி, ரிச்சதி கிடைக்கும். எப்ப கிடைக்கும்னா பக்தரா இருக்க தப்பு, அவர் தான் என்ஜாயர். நான் செய்கிற எல்லா யாகங்களுக்கும் எல்லா தவங்களுக்கும் அவர் தான் அனுபவிக்கிற, நான் அனுபவிப்பாளன்ல. அவருக்காக வேண்டி நான் செய்ற பிரம்மா சொல்றேன், அவருக்காக நிறைவேற்றினேன்றாரு. யாகத்தை கடைசியில் அவர் திருப்திக்காக அந்த யாகத்தை நான் நிறைவேற்றினேன்றாரு. அதே மாதிரி இந்த ஜட வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பகவானுக்காக செஞ்சோம்னா நம்ம வந்து சாந்தி அமைதி அடைய முடியும். இன்னைக்கு பிரச்சனை வந்து நம்ம பகவானுக்காக செய்யலை. நம்ம வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கிறோம், வேலை பார்க்குறோம், குடும்ப வாழ்க்கை எல்லாம் நம்ம புலனின்பத்துக்காக இது பண்ணுறோம், பகவானை ஒதுக்கி பண்ணுறோம். அது நாடி நமக்கு என்ன பிரச்சனையா? அது என்ன பிரச்சனை? பகவானை ஒதுக்கி பண்ற நாடி சாந்தியம் கிடைக்கிறதில்ல, சாந்தியம் ரிச்சதி அமைதி கிடைக்கிறதில்ல. பிரச்சனை அதான். அமைதி வேணும்னா முதல் ஸ்டெப் அது. பகவானுக்காக நம்ம செய்யணும், செய்யக்கூடிய எல்லாமே யாகமா செய்யணும். அக்கா நான் என்ன வேணாலும் செய்யறேன், பகவானுக்கு சகலமும் கிருஷ்ண அர்ப்பணம்னு சொல்லி செய்யக்கூடாது. நான் என்ன வேணாலும் செய்யறேன், ஆனா சகலமும் கிருஷ்ணார்ப்பணம். கிருஷ்ணர் என்ன கேட்கிறோ அதான் செய்யணும். யாகமாவும் தபமாவும் செய்யணும். நான் கொள்ள அடிக்கிறேன் கொஞ்சம் என்ன வேணாம் சொல்லிட்டு சகலமும் சில பேர் சொல்லுவாங்க, நம்ம சகலமும் கிருஷ்ணார்ப்பணம், எல்லாம் கிருஷ்ணார்ப்பணம் சொல்லிட்டேன். ஆயில மட்டும் சொல்லுவாங்க, அது வேற பிரச்சனை, நடைமுறையில் கிடையாது. ரெண்டாவது, பகவான் வந்து போக்தாரம் எக்க தபசனா அவர் எதை என்ஜாய் பண்றாரு, யாகமாவும் தபமாவும் அதாவது சாஸ்திர விதிகளுக்கு உட்பட்டு செய்யக்கூடிய விஷயங்களை தான் அவர் ஏத்துக்கிறாரு. ஏன் மனமன போக்கல், மனமன போக்கலன்றது பிரபாத என்ன சொல்றாரு, பிம்சிக்கல். ஏன் மனமன போக்கல எல்லாம் நடைமுறையில் பார்த்தேன், பாவுக்கு எப்படி எப்படிலாம் இன்டர்பிரட் பண்றாங்கன்னு, மனமன போக்கல எல்லாம் செஞ்சுட்டு சகலமும் கிருஷ்ணார்பணம், எல்லாத்தையும் கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் பண்றேன், அது பகவான் ஏத்துக்கல. இங்க தெளிவா பகவான் சொல்றாரு, பக்தரம் இக்க தபசம், அவர் வந்து யாகமாகவும் தபமாகவும் நம்முடைய காரியங்களை செய்யணும். உதாரணத்துக்கு நம்முடைய தொழில்னா அதே கர்ம யோகமா பண்ணணும், நம்முடைய வேலையை வந்து கர்ம யோகம், யோகம்னா யாகம் பகவான் சாஸ்திரப்படி. நம்ம பாட்டுக்கு மனமன போக்கில் எல்லாம் செஞ்சுட்டு நான் பகவானுக்கு அர்ப்பணிக்கிறேன்னு சொல்ல முடியாது. அன்னாடி ஃபர்ஸ்ட் அமைதி வேணும்னா பகவானுக்காக செய்யணும், பகவானுக்காக அனுபவிக்கணும்னா போக்தாரம் எக்க தபசம், யாகமாகவும் தபமாகவும் செய்யணும். யாகமாகவும் தபமாகவும் செய்யணும்னா சாஸ்திர விதிகளுக்கு உட்பட்டு செய்யணும். அப்படி செஞ்சுட்டு அதுக்கு நான் உரிமை கொண்டாடக்கூடாது, அவர் அனுபவிப்பாளர்னு தெளிவாக கொஞ்சம் அவருக்காக நான் செய்யறேன். நம்ம அடிக்கடி சொல்ற உதாரணம் மாதிரி, ஒரு கடையில் முதலாளி இருக்காரு, தொழிலாளியும் இருக்காரு. முதலாளி எவ்வளவு சீரியஸாக பண்றோம் அதே மாதிரி தொழிலாளியும் கடைக்கு வர்றவங்களை வரவேத்து இது பண்ணி எல்லாம் செய்யறாரு. ஆனா அன்னைக்கு நைட்டு தூங்கும்போது தொழிலாளி நிம்மதியாக தூங்குகிறாரு, முதலாளி தூங்க மாட்டார். அதிக லாபம் வந்தாலும் தூக்கம் வராது, வியாபாரம் சரியாகலைனாலும் தூக்கம் வராது. ஏன்னா அவர் அதுக்கு உரிமை கொண்டாடுறாரு, அந்த இது என் தொழில் என் லாபம்னு. இந்த தொழிலாளியும் அவ்வளவு சீரியஸாக தான் வேலை பார்த்தாரு, ஆனா அவர் போய் நிம்மதியா தூங்கிடுறாரு. ஏன்னா அவருக்காக செய்யல, முதலாளிக்காக செஞ்சார், சின்சியரா செய்யறாரு. காலையில 9 மணில இருந்து நைட் 9 வரைக்கும் டியூட்டி, 12 மணி நேரம் சின்சியரா பண்றாரு. ஆனா தனக்காக இல்ல, லாபமும் நஷ்டமும் முதலாளிக்கு போகுதுன்னு அவருக்கு தெரியும். ஆனாடி நிம்மதியா செஞ்சாரு, நிம்மதியா போய் தூங்கினாரு. இதே மென்டாலிட்டி முதலாளிக்கு இருந்துச்சுன்னு வைங்க, நம்ம ஒவ்வொருக்கும் ஒன்னு முதலாளி, வீட்டுக்கு நம்ம முதலாளி, தொழிலுக்கு நம்ம முதலாளி, நம்ம எல்லாத்துக்கும் ஒரு குட்டி சாம்ராஜ்யம் இருக்கு. ஏதாவது ஒரு 2-3 பேரோட குடும்பம் இருந்தாலும் அதுக்கு நம்ம பெரிய தலைவன் சொல்லிடுறோம். அதே மாதிரி ஒரு சின்ன பெட்டிக்கடை வச்சிருந்தாலும் அதுக்கு நம்ம தலைவன் சொல்றோம். அந்த தொழிலையும் நம்ம வந்து பகவானுக்காக செய்யறேன்னு மாத்தனோம்னா மனநிலை, முத மனநிலை அப்புறம் காரியம் ரெண்டும், மனம் வந்து திருப்தியா இருக்கும். சரி பகவான் இச்சை நாடி, நான் எனக்கு இவ்வளவு செஞ்சேன், பகவான் இச்சை நாடி எனக்கு லாபம் வந்துச்சு, பகவான் இச்சை நாடி எனக்கு நஷ்டம் வந்தது, மனசுல வந்து பாதிப்பு இல்லாம அமைதியா இருக்க முடியும். இதுதான் நடைமுறையில வந்து அமைதியை தேடுற வழி. ஒரு குடும்பத்துல, ஒரு சமுதாயத்துல, ஒரு நாட்டு தலைவன் ஒரு உலகத்து அமைதி பிரபாதா தான் சொல்றாரு. இந்த முதல் ஸ்டெப் வந்து, முத வந்து நீ உரிமை கொண்டாடாத உரிமை, ஏன்னா அது என்னது, இஷோபனிஷத்தில் முதல் சொல்லுன்னா ஈஷாவாசம் இதன் சர்வம் எற்கிஞ்சாம் ஜெகத்யாம் ஜெகத், ஈஷாவாசம் இதன் சர்வம் தேனா தெக்தோனா முஞ்சிதா, ஈஷாவாசம் இதன் சொல்லும் இன்னொன்று எல்லாமே எனக்கு சொந்தம்னு வருமே, அது என்ன சொல்லுவோம், இன்னொரு ஸ்லோகம், சர்வமும் பகவானுக்கு சொந்தம், சர்வமும் பகவானுக்கு சொந்தம்னு புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஜஸ்ட் அனுபவிப்பாளர், நமக்கு தேவையான எடுத்து நம்ம அனுபவிச்சுக்கிறோம். இந்த பேசிக் வந்து நம்ம மைண்ட்ல இருக்கணும். சுருக்கமா வந்து இன்னைக்கு வந்து பிரபுபாதம் 2 ஸ்லோகங்கள் தான் அமைதி ஃபார்முலா, எப்படி பீஸ்ஃபுல்லா இருக்க முடியும், இன்னைக்கு மொத்த உலகமும் பீஸ்ஃபுல்லா இருக்கு. காரணம் வந்து பகவானுக்கு வந்து நம்ம மையமா வச்சு அவர் தான் எல்லா அஞ்சாயிரம்னு நம்ம தெரியாம செய்யறோம். உதாரணத்துக்கு பகவான் எல்லாத்துக்கும் உரிமையாளன்றக்கு ஒரு சின்ன உதாரணம், நம்ம குடும்பத்தில் வந்து யாம் பிள்ளைன்னு நம்ம சொல்றோம், ஆனா அந்த பிள்ளையோட உடம்பு பூமியிலேருந்து வந்துச்சு, தாய் சாப்பிட்ட உணவுலேருந்து, ஆனாடி உடம்பு வந்து நம்ம உண்டாக்கல, பூமி உண்டாக்குச்சு. பூமி யாரோட சக்தி, பகவானோட சக்தி. ஆத்மா எங்கேருந்து வந்துச்சு, உயிர் எங்கேருந்து வந்துச்சு, பகவான் மமையோ அம்ச ஜீவலோகோ ஜீவபூத சனாதனான்னு சொல்றார். உயிர் வந்து பகவான்கிட்ட வந்துச்சு, உடல் பூமியிலேருந்து வந்துச்சு. நம்ம வந்து ஒரு கோய மண்பானை செய்யற மாதிரி, மண்பானை களிமண்ல எடுத்து மண்பானை செஞ்சு சுட்டுக்கிட்டு மண்பானையை வைக்கிறான், ஆனால் மண்பானை எனக்கு சொந்தம்னு சொல்றான். ஆனா மண்பானைக்கு சொந்தம் வந்து நெருப்பு அவன்கிட்ட இருந்து இல்ல, அதே மாதிரி மண் அவன்கிட்ட இருந்து இல்லை, எல்லாம் பூமியிலிருந்து பகவான் சொத்தை எடுத்து மண்பானம் உருவாக்கி வச்சிருக்கான். அதே மாதிரி தாயும் தந்தையும் ஒரு கருவியா இருந்து இந்த உடம்ப உயிரை அவர் கொடுத்தாரு, உடம்ப பூமி கொடுத்து, பூமி அவரோட சக்தி தான், ரெண்டுல இருந்தும் ஒரு குழந்தைய உருவாக்குறோம். ஆனா நம்ம வந்து இந்த தெளிவான ஞானம் இருந்துச்சுன்னா இது பகவானோட கண்ணை நாடி வந்தது, அதனாடி பகவான் சேவையில் இருக்கணும், பகவானுக்கு பயன்படணும் அப்படின்னு தெளிவான ஞானம் வரும். அப்ப கவலை வராது, ஏன்னா இந்த சக்திகள் வந்து பகவான் தந்து வந்ததுன்னு. அதே மாதிரி ஒவ்வொரு சொத்தும் ஒவ்வொரு சுகமும் நம்ம உடம்பு, அடுத்து நம்ம உடம்பு எடுத்துக்கணும், நம்ம உடம்புமே பூமியிலேருந்து வந்தது பூமிக்கே திரும்ப போகுது. இன்டர்மீடியட்டா நம்ம ஒரு டெனன்ட் மாதிரி நம்ம உயிர் வந்து இந்த உடம்புல குடியிருக்குது. இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னு வைங்க, ஏன் ரொம்ப ஏன் கவலைப்பட போறோம்? கண்டிப்பா இந்த உடம்பு வந்து நமக்கு வந்து உடல் வந்து நம்ம உருவாக்கல, உருவாக்கணும்னு நம்ம சொன்னாலும் இந்த உடல்ல வந்து பஞ்சபூதங்கள் வந்தது, பஞ்சபூதங்களுக்கு திரும்பி போகும். இடையில நம்ம டேலண்ட் மாதிரி கொஞ்ச நாள் இதை அனுபவிச்சுட்டு இருக்கோம், 50 வருஷமோ 60 வருஷமோ. அது நமக்கு பகவான் என்ன கணக்கு வச்சிருக்காரோ அது வரைக்கும் தேனா தேக்குவேனா புஞ்சிதா, அது வரைக்கும் நீ எவ்வளவு காலம் உன்னை அனுபவிக்கணுமோ உனக்கு தேவையானதை எடுத்து அனுபவிக்கணும், இந்த உடம்பை அனுபவிக்கணும். இதை புரிஞ்சா அமைதி வரும், உடம்பை பத்தி அமைதி வரும், குடும்பத்தை பத்தி அமைதி வரும். இந்த உடம்பு தான் ரொம்ப பிரியமானது நமக்கு, கவலைக்கு அதிகம் நம்ம உடம்பு தான், அடுத்து நம்ம சொத்தார் உறவினர் சொத்தற்றார் எல்லாரும் உடம்பு. இந்த உடம்பே பகவானுக்கு சொந்தம்னு தெளிவா புரிஞ்சுக்கணும். அவர் எவ்வளவு காலம் நமக்கு கொடுத்திருக்காரோ அவ்வளவு காலம் நான் அனுபவிக்க போறேன். அந்த காலம் முடிஞ்ச உடனே அமைதியா நான் ரிட்டர்ன் பண்ணிட்டு வீடு டெனன்ட் லீஸ் எடுக்கணும். அங்க லீஸ் 3-4 வருஷம் 2 வருஷம் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் லீஸ் நிறைய 5 வருஷம் 10 வருஷம் போடுவாங்க. இந்த மாதிரி இந்த லீஸ் வந்து கொஞ்சம் லாங் லீஸ், 50 வருஷம் 40 வருஷம் அந்த மாதிரி. அந்த லீஸ் முடிஞ்ச உடனே நம்ம வீட்டை வந்து கொடுத்துட்டு போறோம், சந்தோஷமா கொடுத்துட்டு திரும்பி போறோம். அதே மாதிரி இந்த உடம்பு வாழ்க்கையும் லீஸ்ல இருக்கும், ஆனாடி முடிஞ்ச உடனே கொடுத்துருப்போம். உண்மையான கொடுத்தவர் வந்து பகவான். எது கொடுத்தாருன்ற அடுத்த கேள்வி, அது வேற மாதிரி. இந்த எதுக்காக என்ன பயன்படுத்தணும்னு, இந்த மாதிரி அடிப்படையில எல்லா பக்தாரும் எக தபசம், எல்லாத்துக்கும் பகவான் அடிப்படை. சர்வலோக மகேஸ்வரம்ன்ற அடுத்த கான்செப்ட் கீதையில சொல்றது, பகவத்கீதையில எல்லாத்துக்கும் அவர் உரிமையாளர்னு நமக்கு தெளிவான மனநில வந்தாச்சுன்னா நம்ம எதுக்கும் உரிமை கொண்டாட மாட்டோம். அவர் தான் எல்லாத்துக்கும் உரிமையாளர்னு முடிவு வந்துட்டா நம்ம இப்ப பிரச்சனையே என்ன ஆகுதுன்னா நம்ம உரிமை கொண்டாடுறது. ஏன்னா எந்த விதமான பொருளும் நம்ம கொண்டு வரல, ஆனா நம்ம உரிமை கொண்டாடுறோம். அதனாடி அடுத்த நிம்மதி கெடுது. பகவான் வந்து கொடுத்தாரு, அவருக்கு உரிமையானது. நிச்சயமா எல்லாருக்கும் பிரபுபாத சொல்றது, ஒன்னு நம்ம காலத்திலே இதெல்லாம் நம்மளை விட்டு போவோம், இல்ல அதை விட்டு நம்ம போகணும். இந்த ரெண்டு வந்து சாஸ்வதமான உண்மை, யாரும் மாற்ற முடியாத உண்மை. அப்புறம் என்ன உரிமை கொண்டாடுறது? நான் விரும்பி சொல்றேன், என் உடம்பு என் உடம்புன்னு சொல்ற, இதே நான் விட்டுட்டு போகணும், அப்புறம் மித்ததுக்கெல்லாம் நான் உரிமை கொண்டாடி என்ன பிரயோஜனம்? உண்மைதானே இது, நீங்க ஆராய்ச்சி பாருங்க. இதுல ஒன்றும் பெரிய தத்துவமோ புரியாத விஷயமோ கிடையாது. எனக்கு இந்த உடம்பு ரொம்ப பிரியமானது, ஆனா இந்த உடம்பே நான் விட்டுட்டு தானே போகணும். அப்படி இருக்க இந்த உடம்பாடி வரக்கூடிய அனைத்து உறவுகளும் சொந்தம் பந்தமும் சுகமும் அதுக்கு நான் உரிமை கொண்டாட எப்படி முடியும்? யார் உண்மையான உரிமையாளர்? சர்வலோக மகேஸ்வரம், அவர் தான் எல்லாத்துக்கும் கண்ட்ரோலர், ஈஸ்வரன் கண்ட்ரோல் பண்றாரு. மக ஈஸ்வரம், மகேஸ்வரன் பெரிய கண்ட்ரோலர், எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துறாரு. இது ரெண்டாவது. இதை புரிஞ்சிட்டாலும் அமைதி வரும். முதல் வந்து செய்யறது வந்து அவர் அனுபவிப்பாளன்னு முடிஞ்சா அமைதி, ரெண்டாவது அவர் தான் எல்லாத்துக்கும், மூணாவது ரொம்ப விசேஷமானது சுக்ருதம் சர்வபூதானம். சர்வபூதானம்னா எல்லா ஜீவராசியும் அவர் தான் நல்லா விரும்பி. இன்னைக்கு அடுத்த பட்சம் வந்து நான் மற்றவங்களுக்கு நல்லது செய்யறேன் நல்லது செய்யறேன் நல்லது செய்யறேன்னு, குடும்பத்துக்கு நான் காப்பாத்துறேன், இதை காப்பாத்துறேன், சொந்தக்காரங்களை காப்பாத்துறேன், நாட்டை காப்பாத்துறேன், சமுதாயத்தை காப்பாத்துறேன், ஜாதியை காப்பாத்துறேன்னு 1000 பிரச்சனைகள். ஆனா உங்களை நீங்க காப்பாத்திக்கிடவே முடியாது, நீங்க எப்படி அடுத்தாலை காப்பாத்த முடியும்? உண்மையா காப்பாத்தக்கூடியது சுக்ருதம் சர்வபுதான். சுக்ருதம்னா நலம் விரும்பி, எல்லார் நலனையும் பாத்துக்கிறவரு அவர் ஒருத்தர் தான், பகவான் தான். நம்ம செய்யலாம், ஆனா இன்ஸ்ட்ருமெண்ட் நிமித்தம் மாத்திரம். நம்ம கருவி, நம்ம மூலமா பகவான் செயல்படுத்தார். நான் போனேன்னா அடுத்து இன்னொருத்தர் மூலமா செயல்படுத்துவார். எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த ஆபீஸ்ல வந்து நான் போயிட்டேன்னா இந்த ஆபீஸ் என்ன ஆகுமோ, எவ்வளவு பொறுப்பா செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. அவங்க போனாலும் ஆபீஸ் நடக்கும், இந்த மாதிரி எத்தனையோ காலமா ஆபீஸ் நடக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் நான் போனா என்ன ஆகும், கண்டிப்பா அது பகவான் வந்து அடுத்ததை வச்சு நடத்துவார். நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், நம்ம வேலையை ஒழுங்கா செய்யணும். நிமித்தம் நிமித்தம் மாத்திரம் பவ சபேசாட்சின்னு கீதையில் சொல்ற, நீ கருவியா மட்டும் இருன்றாரு. அதே மாதிரி யாருக்காவது நம்ம நல்லது செய்யறோம், குடும்பத்தை பராமரிக்கிறோம், நாட்டை பராமரிக்கிறோம், கோயிலை பராமரிக்கிறோம், எல்லாத்திலையும் நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியது நம்ம ஒரு கருவி, நிமித்தம். உண்மையிலேயே வந்து அவர் தான் நல விரும்பி சுக்ரதம் சர்வபூதானம், நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி நம்மளை பயன்படுத்துறாரு. இன்னைக்கு நான் போனேன்னா அந்த கோயில் இன்னொருத்தர் பராமரிப்பாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவருக்கு தெரியும். ஒரு குடும்பத்தை எத்தனையோ குடும்பம் பாக்குறோம், திருப்பி யாரோ ஒருத்தர் பராமரிக்கிறாங்க. யார் பகவான் மூலமா பராமரிக்க, பகவான் அரேஞ்ச் பண்றாரு. அதுதான் சுக்ருதம் சர்வபூதானம். எல்லா ஜீவராசிக்கும் நான் நல்லது செய்ய முடியாது. இன்னைக்கு பெரிய மக்களோட எண்ணங்கள், நல்ல மனுஷங்க புண்ணியமானவங்க மனசுலாம் திரும்பி போறது இதுலதான் நிறைய பேரோட மனசு திரும்பிடுது. நான் நாட்டை காப்பாத்துறேன், இதை காப்பாத்துறேன். உண்மையில நீங்க பகவானுக்கு செய்ய வேண்டிய செஞ்சா எல்லாம் நாடு நல்லா இருக்கும், வீடு நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். அந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து ஒரு ஜட்ஜு வந்திருந்தாங்க, ஹைகோர்ட் ஜட்ஜு கோயிலில். அப்ப நான் பேசிருக்கேன் சொன்னேன், இந்த மாதிரி இந்த கிருஷ்ண பகவானை வழிபட ஆரம்பிச்சு இந்த மாதிரி சொல்ற மாதிரி சாஸ்திரம் சொல்ற மாதிரி இந்த நாலு குறைபாடுகளும் இல்லாம ஒருத்தர் வாழ ஆரம்பிச்சா உங்களுக்கு கோர்ட்டுக்கு வேலையே இல்லை. நீங்க கோர்ட்ல வேலை என்ன, இந்த நாலு பிரச்சனை நாடிதான் கோர்ட்ல வேலை. இந்த நாலு ஒழுக்க நெறி ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணாங்கன்னு பேப்பர்ல நியூஸே இருக்காது. கோர்ட்ல வேலையே கிடையாது. நாலு தான், இந்த நாலு தான். முதல் வந்து எந்த விதமான தவறான சாப்பாடு உணவுகள் சாப்பிடாம இருக்கிறது. ரெண்டாவது வந்து தவறான வழியில பணம் சம்பாதிக்காம இருக்கு, சூதாட்டம். மூணாவது வந்து போதைப் பொருட்கள். நாலாவது தகாத ஒழுக்கம். இந்த நாளும் ஒதுக்கிட்டு கோர்ட்ல என்ன வேலை இருக்கும், பேப்பருக்கு என்ன மெசேஜ் இருக்கும். இன்னைக்கு பேப்பர்ல இன்ட்ரெஸ்டிங் மெசேஜ் என்ன, இதான நாள் இந்த நாளில் ஏதாவது ஒண்ணு இருந்தாதான் மெசேஜ். அது பகவான வழிபடணும். அதே மாதிரி நம்ம வந்து சுக்ருதம் சர்வபூதானான்ற மாதிரி பகவான் எல்லாத்தையும் நிறைவேற்றினா சாந்தியும் இருந்துச்சு. இந்த சுலோகம் அருமையான சுலோகம், அஞ்சாவது அத்தியாயம் 29வது சுலோகம், கடைசி சுலோகம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான கத்து. பிரபுபாதம் இங்க இதுல ஸ்லோகத்தில் சொல்றமா இன்னொரு இடத்துலயும் ரெஃபர் பண்றாரு. இந்த யார் அமைதி வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க இந்த மூணு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதுல ஸ்லோகத்தை கோட் பண்ணாம சொல்லியிருந்தார் பிரபுபாதம், இந்த மூணு தான். அப்ப வந்து இது வந்து நாட்டுக்கு மட்டும் இல்ல, உலகத்துக்கு மட்டும் இல்ல, வீட்டுக்கும் அவர் கண்ட்ரோல்ல நடக்குது. சர்வலோக மகேஸ்வரனா அவர் கண்ட்ரோல் நடக்குது. ஒவ்வொரு ஜீவராசியும் என் பிள்ளையா பந்திருக்கலாம், என் குடும்பத்தில் பந்திருக்கலாம், சொந்த பந்தமா வரலாம். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட வாசனைகள், சம்ஸ்காரம்னு சொல்றோம். முந்தின பிறைய வாசனைகளோ இந்த பிறைய வாசனைகளுக்கு முன்னாடி அதுபடி அந்த ஜீவன் அந்த செயல்படுது. அந்த ஜீவன் இதயத்துக்குள்ளேயும் பரமாத்மாவா பகவான் உட்கார்ந்துருக்காரு. நம்ம இதயத்துக்குள்ள பகவான் பரமாத்மா உட்கார்ந்துருக்க மாதிரி அவங்க இதயத்திலையும் உட்கார்ந்துருக்காரு. யந்திரராணி மாயையா, இந்த உடம்புன்ற யந்திரத்தில் உட்கார்ந்துகிட்டு மாயன்ற இடத்துல அவர் வந்து அதை வழி நடத்தி கூட்டு போறான்னு பகவத்கீதை சொல்லு. எல்லாமே பகவத்கீதை சொல்லியிருக்காரு. இந்த உடம்புன்ற யந்திரத்தை அது முழு சுலோகம்னா யந்திரராணி மாயா. ஈஸ்வரா சர்வபூதானம் உதேச அர்ஜுனா திஸ்ததி. ஈஸ்வரா சர்வபூதானம், ஈஸ்வரன் பகவான் வந்து சர்வ உயிரினங்களையும் இருதயத்தில் உட்கார்ந்துருக்கான். உதேச அர்ஜுனா திஸ்ததி, உட்கார்ந்துட்டு அப்படியே எல்லாத்தையும் வழி நடத்தி கூட்டு போறாரு. அவர் தான் சுக்ரதம் வழிகாட்டி. அது வந்து பகவான் வழிகாட்டுறாரு, ஆனா வழிகாட்டல எடுக்காம இருக்க நம்ம குறைபாடு. சுருக்கமா நம்ம யாருக்கா சுக்ரதம் நலம் செய்யணும்னு விரும்புனா பகவான் அவங்க இதயத்துல இருந்து உட்கார்ந்து வழிகாட்டுறதை அவங்கள உணர வைக்கணும். அது போதும். பகவான் எல்லாருக்கும் வழிகாட்டிட்டு இருக்காரு, ஆனா அவங்க உணரல. அதனாடி கஷ்டப்படுறாங்க. எந்த டைம் அவங்க உணர்ந்தாங்களோ அவங்க கஷ்டம் பூரா நீங்கிடும். அதனாடி யாராவது ஒருத்தர் வந்து சீரியஸா ஒருத்தருக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சா ஒவ்வொருத்தர் இதயத்திலும் உட்கார்ந்துருக்க பகவான் வந்து வழிகாட்டுறதை அவங்கள உணர வைக்கணும். அதனாடிதான் பிரபாதர் சொல்ற இருக்குல்ல பெரிய சோசியல் சர்வீஸ் வந்து இந்த மாதிரி பகவான் வழிபாடு. ஏன்னா பகவான் வழிகாட்ட ஆரம்பிச்சுட்டா நமக்கு என்ன பயம், ஒரு பொறுப்பான ஒருத்தட்ட என் குடும்பத்தை ஒப்படைச்சிட்டேன்னா நான் கவலை இல்லாம போறேன், வெளியூர் போறேன், ஒரு பொறுப்பான ஒருத்தட்ட இந்த பாத்துக்கோங்க குடும்பத்தோன்னு விட்டு போறேன். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப பொறுப்பானவர் பகவான், அவட்ட பாத்துக்கோங்கன்னு வழிகாட்டுங்கன்னு சொல்லி விட்டு போனா நமக்கு என்ன கவலை? ஒரு நாட்டு தலைவருக்கு அந்த பொறுப்பு இருக்கணும், ஒரு உலக தலைவருக்கு பொறுப்பு இருக்கணும், வீட்டு தலைவருக்கு, மத தலைவர், ஜாதி தலைவர், எல்லாத்துக்கும் இந்த மனநிலை இருந்துச்சுன்னா சுக்ரதம் சர்வபதன் அவர் தான் எல்லாத்துக்கும் நலஞ்சிறவுனா கவலை போயிடும். இன்னைக்கு எல்லாருக்கும் கண்ணத்துல கை வச்சுட்டு இருக்கிற கவலை கப்பல் கவுந்த கவலைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இந்த கவலை போகணும்னா இது ஒண்ணுதான் வழி, இல்லைன்னா கவலைக்கு முடிவே கிடையாது. இந்த மூணு தான் ஃபார்முலா. அவர் தான் எல்லாம் அனுபவிக்கிறாரு. நம்ம காரியங்கள் புறம் யாகமா தபமா செய்யணும், அனுபவிக்கிறார் அவர், நம்ம இல்ல. இப்ப என்ன செய்யறாங்க, நிறைய பேர் புண்ணிய காரியங்கள் யாகம் தபம்லாம் பண்றாங்க, ஆனா அனுபவிப்பு எனக்கு வேணும்னு பாக்குறோம். அன்னாடி பிரச்சனை, பகவான் அவர் ஏதோ நல்லது கொடுக்கட்டும். அதே மாதிரி சர்வலோக மகேஸ்வரம் எல்லாத்தையும் அவர் தான் ஆட்டி படைக்கிறாரு, அவர் கண்ட்ரோல்ல இருக்கு. அடுத்து சுக்ரதம் சர்வபூதானம், எல்லா ஜீவராசி மனுஷன் மட்டும் இல்ல மிருகமாத எல்லாத்துக்குமே அவர் தான் நலம் விரும்பி எப்படின்னா அமைதி. இதைத்தான் அந்த பிரம்மா வந்து இந்த ஸ்லோகத்தில் சொல்றாரு, நான் யாக பொருட்களை அவர்கிட்டே உண்டாக்குனேன், அதே தேவர்கள் நாமங்களை சொல்லி யாகங்கள் வச்சு, ஆனா முடிவு வந்து விஷ்ணு அடைகிறது, அந்த யாகத்தோட மூலபலனும் அப்புறம் அவருக்காக அந்த யாகத்தை நிறைவேற்றினேன்னு சொல்லி. இது வந்து தெளிவா பிரம்மா புருஷ சுத்தத்தில் சொல்றாரு, யார் ஒருத்தர் வந்து உலக காரியங்களை எப்படி பண்ண வேண்டியிருக்கும், எப்படி பண்ணணும், எப்படி பண்ணா அமைதியா இருக்கலாம், நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா மன அமைதி அடையும். எந்த பிரச்சனைக்கும் இந்த மூணு ஃபார்முலால தீர்வு கிடைக்கும். அதே சமயம் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும், பகவான் தான் எல்லாம் செய்யறாரு, அவர் தான் எல்லாம் நல்லது, நான் சோம்பேறியா படுத்து தூங்கி நான் வந்து இருக்கணும் அது சொல்லல, நல்லா இன்னொரு அடுத்த எக்ஸ்ட்ரீம் போயிடுவாங்க, பகவான் தான் எல்லாம் செய்யறாரு, நான் பாட்டு படுத்து தூங்குறேன், நான் என்ன வேணா செஞ்சுட்டு இருக்கேன், ஒரு காரியம் செய்ய மாட்டேன். அதுக்கு தான் அர்ஜுனனை தூண்ணார், போய் சண்டை போடணும், அவங்கவுங்க கர்மத்தை செய்யணும், யக்யமாவும் தபஸாவும் செய்யணும், ஆனா அட்டாச் ஆகாது, ரிசல்ட்டுக்கு அட்டாச் ஆகாது. கர்ம பல தியாகம் பாதுகளை அந்த கர்மத்தோட பலனை வந்து யாகம செஞ்சா மத்தவங்களுக்கு தியாகம் பண்ணும். பிரபுபாத சொல்ற எல்லாருக்கும் தியாகம் செய்யறாங்க, வீட்டுக்கு தியாகம் பண்ண சம்பாதிச்சு கொண்டு போய் வீட்டுல கொடுத்துறாங்க வீட்டு செலவுக்காண்டி, இல்ல ஒரு நாட்டு தலைவர் நாட்டு மக்களுக்காக தியாகம் பண்றாரு, ஜாதி தலைவர் ஜாதிக்காக தியாகம் பண்றாரு. நீ வந்து பகவானுக்காக யாரும் பண்ணல, அதான் பிரச்சனை. பகவானுக்காக தியாகம் பண்ணு, கர்ம பல தியாகம். ஆனாடி சோம்பேறியா பகவான் வந்து எங்கேயும் இருக்க சொல்லல, எல்லா காரியமும் செய்யுங்க, ஆனா யாகம் தபமா செய்யுங்க, செஞ்சதோட பலனை வந்து பகவான் ஒப்படைச்சிடும். ஆனாடி அடுத்த எக்ஸ்ட்ரீம் எடுத்து பகவத்கீதை இதனாடிதான் பிரபுபாதமாய் பக்தர் சொல்ற கேட்கணுன்றது, இல்லைன்னா அடுத்த எக்ஸ்ட்ரீம் எடுத்து நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன், பகவான் தான் எல்லாம் நடத்துறாரு, நான் ஒண்ணு கிடையாது, ஒன்னு செய்ய சொல்லியிருக்காரு. அர்ஜுனன் சண்டை போடுன்றாரு, ஆனா எப்படி சண்டை போடு, கர்ம மாமேவ மனுஷன் என்ன நினைச்சிட்டே சண்டை போடுன்னு சொல்றாரு, அது என்ன மாமேவ சுமா அனுஸ்மர வச்சார், என்ன நினைச்சிட்டே சண்டை போடுன்றாரு, அதாவது என்ன மையமா வச்சுட்டு நீ சண்டை போடுன்ற. அதே மாதிரி நம்ம காரியமும் செய்யணும், பகவான் சொல்றாரு நான் எந்த காரியமும் செய்ய வேண்டியல, ஆனா நான் காரியம் செய்யலைன்னா உலகம்லாம் என்ன ஃபாலோ பண்ணி சோம்பேறியா போயிடணும், அன்னாடி நானும் காரியம் செய்யறேன்றாரு. அன்னாடி நம்ம எல்லாரும் காரியம் செய்யணும், அன்னாடி பகவான் ஆனா யாகமா தபமா செய்யணும், அது அவர் அனுபவிப்பாளர் நான் அனுபவிப்பாளர்னு தெரிஞ்சு செய்யணும், அதுதான் மெயின். அது அதே மாதிரி எல்லாருக்கும் நலம் வந்து பகவான் நம்மளுக்கு சாங்ஷன் பண்றாருனா நம்ம எல்லாரும் சுக்ரதம் சர்வபூதானம் அவர் நலம் விரும்பி அவர் சார்பா நம்ம செய்யணும். எப்படி செய்யணும், வெறும் இன்னைக்கு வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாருக்கும் நல்லது செய்யணும், பணம் காசு உடல் வளம் இதை கொடுக்கறதுதான் உண்மையான இதுன்னு நினைக்க, ஆனா உண்மையிலேயே வந்து பகவானை காட்டி கொடுக்கறது தான் உண்மையான நலம் விரும்பி, ஏன்னா பகவான் கருணை கிடைக்கணும். அதனாடி நம்மளும் மற்றவங்களுக்கு பாடுபடணும், எப்படின்னா பகவான் கருணை அவங்களுக்கு கிடைக்க பார்க்கணும், அந்த மாதிரி ஒருத்தர் பாடுபடணும். அதனால சோம்பேறியா நான் வந்து மற்றவங்க என்னன்னாலும் நான் கஷ்டப்பட்டுட்டு போகணும் தான் விட்டுட்டு போகணும்னு இல்லை, நம்ம நினைக்கிறோம் உதாரணத்துக்கு கஷ்டப்படுறாங்க நம்ம வந்து பிரசாதம் கொடுக்குறோம், பகவான் கருணையும் சேர்த்து கொடுக்குறோம், வெறுமனே சாதம் அன்னதானம் பண்றதில்ல, நம்ம பிரசாதம்னு கொடுக்குறோம், சாதம் வந்து உடம்ப மட்டும் வளர்க்கும், பிரசாதம் ஆன்மாவையும் சேர்த்து பக்குவப்படுத்தும், அதனால பிரசாதமா கொடுக்கணும். அதனால ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு சொல்லிட்டு நான் வந்து பகவான் சுக்ரதம் சர்வபதான அவர் தான் இல்ல, நம்மளும் செய்யணும், என்ன செய்யணும், பகவான் பக்தியும் சேர்த்து கொடுக்கணும். ஒருத்தர் மனக்கவலையோட வர்றாரு, அவளுக்கு கொஞ்சம் ஆன்மா சக்தியை வழிகாட்டணும், இந்த மாதிரி உடம்புக்கும் மனசுக்கும் பகவானை மையமா வச்சு செலுத்தணும். ரொம்ப பெரிய டாபிக், ஆனாடி நான் புரிஞ்சுக்கிறக்கா ரெண்டு பக்கமும் சொல்றேன், ஒரு பக்கம் பகவான் எல்லாம் உரிமையாளனே நான் சோம்பேறியா ஒன்னும் செய்யாம இருந்திருக்கூடாது, இன்னொரு பக்கம் நான் எப்படி செயல்படணும், ரெண்டும் சேர்ந்து சார். ஹரே கிருஷ்ணன்.